الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد فلعلك باعه نفسك على آثاره إن لم يؤمن بهذا الحديث أسفا. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. على وجه أرول على نوم نجرة تنبل الماجية اللهم لله أنت على عالم سيدنا அனலம் பெருமானார் முஹம்மது சபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அவர்களின் குடும்பத்தார்கள் சத்திய தோழர்கள் சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் உலகில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உலகிலே மனித சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக அவனது வேதங்களை இறக்கி தந்து அது தொடர்பான விளக்கங்களை, வாழ்க்கையினுடைய நடைமுறைகளை அவனை திருத்துவதர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். நெறிமார்களை இந்த உலகிற்கு அனுப்பியதன் நோக்கத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனித சமுதாயமாக இருக்கிற உங்களை நேர்வழிப்படுத்துவதற்காகவும் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் மேலும் இறைவனது கட்டளைகளை உங்களுக்கு விளங்கச் செய்வதற்காகவுமே நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான். மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அவனால் அனுப்பப்பட்ட அந்த திருத்தூதர்கள் அல்லாஹ்வுத்தால எந்த நோக்கத்திற்காக அவர்களை அனுப்பி வைத்தானோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக இந்த உலகிலே நிறைவேற்றினார்கள். நான் குறிப்பாக நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்கள் அத்தனை பேர்களையும் நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதையே தன்னுடைய லட்சியமாக கொண்டிருந்தார்கள். தான் நபியாக அனுப்பப்பட்ட பின்னால் ஒரு மனிதரும் நரகத்திலே விழுந்துவிடக்கூடாது, நரகத்திலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடிப்படையான எண்ணமாக இருந்தது. இந்த உலகிலே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த அந்தஸ்தையும் அந்த சிறப்பையும் வைத்து இந்த உலகத்துடைய ஆட்சி அதிகாரங்களை அவர்கள் பெற்றிருக்க முடியும். இந்த மனிதர்களின் மீது அதிகாரம் பெறக்கூடிய தகுதி அவர்கள் அடைந்திருக்க முடியும். மக்காவிலே இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை துவங்கக்கூடிய காலத்திலேயே அவர்களது பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி எடுக்கப்பட்ட முயற்சிகளிலே இதுவும் ஒன்று. முஹம்மதே, நீங்கள் உங்களது பிரச்சாரத்தின் மூலமாக இந்த மக்கா நகரத்துடைய அரசராக ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நாங்கள் எங்களது தலைவராக அரசராக உங்களை ஆக்குகிறோம் என்று எதிரிகள் வந்து கேட்டபோது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்துடைய எந்த தேவைகளையும் அடிப்படையாக வைத்து நான் இதை பிரச்சாரம் செய்யவில்லை, உங்களை நேர்வழிப்படுத்துவதற்காகவே இறைவன் எனக்கு விதித்திருக்கிற அந்த கட்டளைகளை உங்களிடத்திலே நான் எடுத்து வைப்பதற்காகவே நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்தார்கள். முஸ்லிம்கள் அன்று முதல் இன்று வரையிலும் எந்த நாட்டையும் பிடிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டதில்லை, எந்த நாடும் இஸ்லாத்தினுடைய அரசாங்கத்திற்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்று பேராசை கொண்டதில்லை. ஆனால் முஸ்லிம்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அந்த நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக மாறின. ஈராக்குக்கு சென்றார்கள், ஈராக் இஸ்லாமிய நாடாக மாறியது. ஈரானுக்கு சென்றார்கள். அங்கேயும் அது இஸ்லாமிய நாடாக மாறியது. ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய பல பகுதிகளுக்கு முஸ்லிம்கள் சென்றார்கள், அது முஸ்லிம் நாடாக மாறியது. முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து, அவர்களுடைய நடைமுறைகளை பொறுத்து அங்கெல்லாம் இஸ்லாம் தானாக பரவ ஆரம்பித்தது. இந்த உலகிலே வாழுகின்ற மற்ற சமூகத்தினர்கள் இஸ்லாத்தின் மீது கடுமையான கோபம் கொண்டவர்களாக, வெறுப்பு கொண்டவர்களாக, பல்வேறு அவதூறுகளையும் பொய் பிரச்சாரங்களையும் அந்த காலம் முதற்கொண்டே செய்து கொண்டு வருகிறார்கள். தப்பான விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே பரப்புகிறார்கள், அவதூறான விஷயங்களை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்கிறார்கள். ஒருவர் இருவர் மட்டுமல்ல, ஒரு பெரிய கூட்டமே அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இஸ்லாத்துடைய வளர்ச்சியை தடுக்க முடியவில்லை. உலகிலே வேகமாக பரவி வருகின்ற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மதத்தினர்களும் தங்களுடைய மதத்தை பரப்புவதற்காக வேண்டி பல கோடி டாலர்கள் செலவு செய்து கொண்டு வருகின்ற இந்த சூழலிலே அதற்கெனே தனியாக நிதிகளை ஒதுக்கி அதற்கான பெருமுயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே எந்த செலவினங்களும் இல்லாது, எந்தவிதமான நிதி ஒதுக்கீடும் இல்லாது இஸ்லாம் உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை இஸ்லாத்திருக்கிற அந்த தனி அகமியத்தை காட்டுகிறது. ஏன்னா அது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பது நிலை பெற்றுத்தான் ஆகும், அதை யாராலும் தடுத்து நிறுத்தி விட முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த காலகட்டத்தில் உள்ளவர்கள் அதற்கு எதிர்ப்பாக செயல்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். அப்படி செயல்பட வேண்டும். அப்போதுதான் இஸ்லாம் என்ன என்று புரிந்து கொள்ள முடியும், விளங்கிக் கொள்ள முடியும். அதை பார்த்து நாம் உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நாம் வேகப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் என்ன நோக்கமோ, நம்முடைய நோக்கம் அது நிறைவேறாது போய்விடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய விரோதியாக, இஸ்லாத்துடைய விரோதியாக செயல்பட்ட அபூஜஹல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூஜஹலை வர்ணிக்கிற போது மூசா நபிக்கு எப்படி ஒரு ஃபிரௌனோ அதுபோல இந்த சமுதாயத்துடைய ஃபிரௌன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ஃபிரௌனும் கூட சில ஒரு நேரத்தில் பரவாயில்லை, அவனும் கூட தேவையில்லை, ஏனென்று சொன்னால் கடைசி நேரத்திலாவது அவன் அல்லாஹ்வை பற்றி விளங்குகிற வாய்ப்பு கிடைத்தது. அந்த நேரத்திலாவது நான் மூசானுடைய அல்லாஹ்வை நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொன்னான். ஆனால் என்னுடைய ஃபிரௌனோ அதையும் கூட செய்யவில்லை, அவனை விட மோசமான ஃபிரௌன் என்று சொன்னார்களே அபூஜஹல். அந்த அபூஜஹலை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கவில்லை, அவன் நாசமாகட்டும் என்று அவனை சபிக்கவில்லை. ஒரு கட்டத்திலே அல்லாஹ்விடத்தில் இவ்வாறு துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இப்போது இருக்கிற சூழ்நிலையிலே அந்த அபூஜஹலையோ உமரையோ இரண்டு பேர்த்துகளிலே ஒருவரை நீ இஸ்லாத்தில் இணைத்து இந்த இஸ்லாத்திற்கு வலுவூட்டுவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததைத்தான் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அபூஜஹல் எவ்வளவு பெரிய கொடிய விரோதியாக இருந்தும் கூட அவன் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டால் அதன் மூலம் இஸ்லாத்திற்கு வலு உண்டாகும், இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலம் ஏற்படும் என்ற நோக்கத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு பிரார்த்தித்ததை நாம் பார்க்கிறோம். இன்று நமது எதிரிகளுடைய கையிலே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களை என்ன செய்ய போகிறார்களோ என்ற அச்சமும் பீதியும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு பதில் சொல்வதோ அல்லது மூர்க்கத்தனமாக அதற்காக வேண்டி நாம் முயற்சிப்பதோ இதையெல்லாம் விட்டுவிட்டு யாரெல்லாம் அவர்களுக்கு இதாயத்தை கொடு, யாரெல்லாம் எங்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது பற்றுதலை கொடு, இஸ்லாத்திலே வருவதற்குரிய அந்த வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடு, அதன் மூலம் இஸ்லாத்தினை வலுப்பெறச் செய் என்றுதான் முஸ்லிம்கள் துவா செய்ய வேண்டுமே தவிர அதற்கு அடுத்து மாற்று வழிகளை சிந்திப்பதற்கு கூடாது என்பதை நாம் இங்கே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஹாலிதின் வழி ரஜியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த கால வரையிலும், அதாவது ஹந்தக்கு யுத்தம் நடைபெறுகிற அந்த காலம் வரையிலும் அவர்கள் இஸ்லாத்திற்கு விரோதியாகத்தான் இருந்தார்கள். மிகச்சிறந்த வீரராக இருந்தார்கள், அறிவாற்றல் மிக்கவராக இருந்தார்கள், அதிகமான போர் நுட்பங்களை தெரிந்து கொண்ட மிகச்சிறந்த தளபதியாக திகழ்ந்தார்கள். உஹத் யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது அவர்களுடைய முயற்சி தான். அப்படிப்பட்ட காலித் பின் வலீத் அவர்கள் ஹுதைபியா என்ற அந்த ஒப்பந்தம் நடக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் லஹூருடைய தொழுகையை தொழுவதற்காக ஜமாத்தோடு நின்று தொழுது கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்த்தபோது அந்த நேரத்திலும் கூட காலித் பின் வலீதுடைய மனதில் என்ன ஏற்படுகிறது என்று சொன்னால், இவர்கள் தொழுகையில இருந்து கொண்டிருக்கிற போது இவர்களை தீர்த்து கட்டிவிட வேண்டும், ஒருவரையும் விடாது அத்தனை பேர்களையும் முடித்து விட வேண்டும் என்ற நோக்கத்திலே தன்னுடைய சகாக்களோடு அவர்கள் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த திட்டம் நிறைவேறவில்லை, அது பலகீனப்பட்டு போய்விட்டது. ஆனால் இந்த செயல் இவர்கள் நினைத்த அந்த எண்ணம் ரசூல்லாவுக்கு தெரிந்துவிட்டதோ என்னவோ, அசர் தொழுகையினுடைய நேரத்தில் அச்ச நேர தொழுகை என்று இருக்கிறது, ஒரு ரெண்டு ரக்காத்து சில சகாபாக்கள் தொழுதுவார்கள், மற்றவர்கள் பாதுகாப்பு கொடுப்பார்கள், அதற்கடுத்து இரண்டு ரக்காத்தை பாதுகாப்பு கொடுத்தவர்கள் வந்து தொழுவார்கள், இவர்கள் தொழுதவர்கள் பாதுகாப்புக்கு நின்று கொள்வார்கள். இது மாதிரியான ஹவுபு சலாத் என்று சொல்லப்படும் அச்ச நேரத்தினுடைய தொழுகை, அந்த தொழுகை அவர்கள் தொழுதார்கள். இதை பார்த்தபோது என்னுடைய மனதிலே நாம் நினைத்தவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்திருக்கிறது, நாம் திட்டமிட்டது அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்று நான் விளங்கிக் கொண்டேன். இருந்தாலும் கூட முஸ்லிம்களின் மீது இருக்கிற அந்த வெறுப்பும் அந்த கசப்புணர்வனுடைய மனதை விட்டு நீங்கவில்லை. ஹுதைபிய்யா முடிந்த அடுத்த வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக வேண்டி வருகிறார்கள். அவர்கள் மிதிக்கிற அந்த பூமியை நான் மிதிக்க கூடாது என்ற நோக்கத்தில் மக்காவை விட்டு நான் வெளியேறிவிட்டேன், தூரத்திலே மறைந்து விட்டேன், அவங்க வர்றது எனக்கு பிடிக்கல, அவ்வளவு அவர்கள் மீது எனக்கு அதிருப்தி இருந்தது, வெறுப்பு இருந்தது. அவர்கள் வந்து போய்விட்டார்கள், போய்விட்ட பின்னால் என்னுடைய சகோதரர் முஸ்லீமாக இருந்தார், அவரோடு உடன் பிறந்த சகோதரர் அவர் முஸ்லீமாக இருந்தார், அவர் கடிதம் எழுதி வைத்து விட்டு போனார். அந்த கடிதத்தில் அவர் எழுதியிருந்தார், ஹாலிதேன் எங்கு சென்றாய், முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே மக்காவுக்கு வந்தபோது என்னிடத்திலே உன்னை விசாரித்தார்கள், ஹாலித் எங்கே என்று விசாரித்தார்கள். ஹாலித் மிகப்பெரிய விரோதி, இஸ்லாத்திற்காக வேண்டி இஸ்லாத்தை கருவறுப்பதிலேயே தன்னுடைய அத்தனை திட்டங்களையும் செயல்படுத்திக் கொண்டிருப்பவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கம் அதுவல்ல, அவர்கள் விசாரிக்கிறார்கள் ஹாலித் எங்கே என்று கேட்டுவிட்டு அந்த சகோதரிடத்திலே சொன்னார்கள், ஹாலித் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்து விட்டால் அவருடைய வியூகமும் அவருடைய அறிவு திறனும் அவருடைய வீரமும் இஸ்லாத்திற்கு பயன்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும், ஆனால் அவர் அதற்கு மாற்றமாக இருக்கிறாரே என்று கவலையோடு உம்மை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்திலே விசாரித்தார்கள் என்று ஒரு கடிதம் எழுதி வைத்து விட்டு போய்விட்டார். கடிதத்தை பார்த்த உடனேயே ஹாலித் பின் வலீதுடைய மனம் இலகியது, இதற்கு மேலும் நாம் தாமதிக்க கூடாது, நாம் செய்து வந்த அத்தனை விஷயங்களை விட்டுவிட்டு நாம் முகமதோடு இணைந்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் மதீனாவை நோக்கி வந்தார். அதே எண்ணத்திலே அபுல் நாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய தந்திரசாலி, மிகப்பெரிய அரசியல் விற்பன்னர், சஹாபாக்களிலே சிறந்த நிர்வாகிகளாக திகழ்ந்த இரண்டு பேர்களுடைய பெயரில் குறிப்பிடப்படும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபுல் நாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய அறிவாளி, தன்னுடைய அறிவையும் தன்னுடைய அத்தனை விதமான திறமைகளையும் தனக்கிருந்த பேச்சாற்றல் அத்தனையுமே இஸ்லாத்திற்கு எதிராக செலவிட்டவர். அவரும் இப்போது இஸ்லாத்திற்கு மாறிவிட வேண்டும் என்ற நோக்கத்திலே மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருந்தார். இரண்டு பேர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே வந்து தங்களுடைய நோக்கத்தை வெளிப்படுத்திய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகமகிந்தவர்களாக சொன்னார்கள், குறைசிகள் தங்களுடைய ஈரக்கொலையே நம்மிடத்திலே அனுப்பிவிட்டார்கள் என்று சொன்னார்கள். இவ்வளவு நாளும் அவர்கள் செய்திருந்த அந்த வேலையை, அந்த சூழ்ச்சியை, அந்த இஸ்லாத்திற்கு எதிரான அந்த சிந்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து பார்க்கவில்லை, சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹுடைய நோக்கம் இங்கே யாரையும் அடிமைப்படுத்த வேண்டும் என்பதல்ல, யாரையும் தன்னுடைய அதிகாரத்திற்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்பது ரசூலுல்லாஹுடைய நோக்கம் அல்ல, அத்தனை பேர்களுக்கும் ஈமான் சென்று அடைய வேண்டும், இஸ்லாம் அவர்களை சென்று அடைய வேண்டும், அத்தனை மக்களும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹுடைய நோக்கமாக இருந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் யுத்தத்தின் போது அந்த கோட்டையை கைப்பற்றுவதற்காக வேண்டி பல நாட்கள் அங்கே முற்றுகையிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. யூதர்கள் எதிரிகளோடு சேர்ந்து கொண்டார்கள், ஒரு கோட்டைக்குள் அவர்கள் இருந்தார்கள், அந்த கோட்டையை முற்றுகையிட்டார்கள் முஸ்லிம்கள், அந்த கோட்டை பணியவில்லை, பல நாட்களாக பணியவில்லை. பெரும்பெரும் சஹாபாக்கள் அபூபக்கர் சித்தீக்கர் எல்லாம் உமர் எல்லாம் போன்றவர்கள் எல்லாம் முயற்சித்தும் அந்த கோட்டை வந்து விழவில்லை. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாள் இரவு நேரத்தில் நாளைக்கு இந்த கொடியை நான் ஒருவரிடத்திலே கொடுப்பேன், அவரே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நேசிக்கிறார், அவரும் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு மனிதரிடத்திலே நான் இந்த கொடியை கொடுப்பேன். அல்லாஹால அவரிடத்திலே அந்த வெற்றியை கொடுக்கிற வரையிலும் அவர் பின்வாங்க மாட்டார், அல்லாஹ் நிச்சயம் அவரிடத்திலே அவர் அந்த வெற்றியை கொடுப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்திருந்தார்கள். அந்த மறுநாள் காலையை எதிர்பார்த்த அத்தனை சஹாபாக்களும் அந்த கொடியை நாம் வாங்க வேண்டுமே, அந்த பொறுப்பை நமக்கு ரசூலுல்லாஹ் தர வேண்டுமே என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவார்கள், என்றைக்குமே நான் பதவி ஆசைப்பட்டதில்லை, பதவிக்கு வர வேண்டும் என்று நான் விரும்பியதில்லை, ஆனால் அன்றைய தினத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன பிறகு அது நமக்கு அந்த பதவி நமக்கு கிடைக்க வேண்டுமே என்று நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா அது நடக்கும், அவ்வளவு நம்பிக்கை இருந்தது சஹாபாக்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லின் மீது அபாரமான நம்பிக்கை சஹாபாக்களுக்கு இருந்தது, அதனால ஒருபோதும் அந்த சந்தேகம் என்பது ஏற்படவில்லை. இதுவரையிலும் போய் வெற்றி கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நாளைக்கு அவர் போவார், அந்த கோட்டையை வெற்றி கொள்ளாமல் அவர் திரும்ப மாட்டார் அப்படின்னு சொன்ன போது, அது யாரா இருந்தாலும் சரியே, பெரிய ஆளுதான் போகணும்னு அவசியம் இல்லை, சாதாரண ஒரு ஆளாக இருந்தாலும் சரியே நிச்சயமாக அவரின் மூலம் அல்ல அந்த வெற்றியை கொடுத்து விடுவான். அதற்காக அத்தனை சஹாபாக்களும் ஃபஜ்ர் தொழுகை முடித்த பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய பெயரை கூப்பிடுவார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருந்த போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்த பின்னால் எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்க்கிறாங்க, யாரையோ தேடுகிறார்கள், அங்கே தான் யாரையும் நாடுகிறோமோ அவர் அங்கே வரவில்லை. அப்போது அங்கே வாய் திறந்து கேட்கிறார்கள், ஐனா அலியுன், அலி எங்கே என்று கேட்கிறார்கள். அப்போதுதான் அத்தனை சஹாபாக்களுக்கு புரிகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நேற்று சொன்ன அந்த நபர் அவர்தான் என்று புரிகிறது. அரிதல்லானோ அந்த சுபூத் தொழிலே கலந்து கொள்ளவில்லை. ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அவருடைய கண் வலி ஏற்பட்டு, கண்ணிலே நோய் ஏற்பட்டு, கோவாப்பழம் போல கண் சிவந்து போய் வலியினுடைய அதிகம் தாக்கம் இருக்கிற காரணத்தினால அவர்களால் பள்ளிவாசலுக்கு வர முடியவில்லை, அந்த தொழுகு என்ற அந்த இடத்துக்கு வர முடியவில்லை. என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலி எங்கே என்று கேட்டார்கள். யார் சொல்ல, அவருக்கு கண் வலி அதிகமாக இருக்கிறது, அதனால் அவர் வரவில்லை, அவரை அழைத்து விட்டுவார்கள். கூடாரத்திலிருந்து அவர்கள் அழைக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் கொண்டு வரப்பட்டார்கள். அப்படியே செக்கச்சவே என்று கண்ணு சிவந்திருக்கிறது, கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து அலிதானுடைய கண்ணிலே தடவி விட்டார்கள். தடவி விட்டதோடு அந்த நோய், அவர்களுடைய கண்ணோய் அவர்களுக்கு தீர்ந்தது மட்டுமல்ல, அலிதானோ சொல்லி காட்டுகிறார்கள், அதற்கு பிறகு என் வாழ்நாள் முழுக்க கண் நோயே எனக்கு வந்ததில்லை. அது மட்டுமல்ல, 60-63 வயது ஆன பிறகும் கூட கண்ணில எனக்கு பார்வை குறையும் ஏற்பட்டதில்லை. பெருமானார் சல்லாசனுடைய அந்த உமிழ்நீருடைய பரக்கத்து அவ்வளோ. அவரிடத்திலே கொடியை கொடுத்து போய் கோட்டையை கைப்பற்றி விட்டு திரும்பி வெற்றியோடு வாருங்கள் என்று அனுப்பினார்கள். அந்த கொடியை வாங்கி கொண்டு அலிதானோ போகிறார்கள். போகிற போது திரும்பி கூட பார்க்காமல் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவ்காத்துலுஹும் ஹத்தா யகூனு மிஸ்லுனா, நான் அவரிடத்திலே அவர்கள் நம்மை போன்று மாறுகிற வரையிலும் நான் போரிடவா என்று கேட்கிறார்கள். எல்லாருமே முஸ்லீமாக ஆகிற வரையிலும் நான் போரிடவா என்று கேட்கிறார்கள். பெருமானார் சல்லாசம் சொன்னார்கள், உன்புதலா அரசலிக்க ஹத்தா தன்சிலு விசாஹதி, அலியே ஒருபோதும் அவர்களுடைய ஆயுதங்களை அவர்கள் பிரயோகப்படுத்துகின்ற வரையிலும் நீங்கள் ஆயுதங்களை எடுக்கக்கூடாது. சும்மதுவும் இல்லை இஸ்லாம், அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுங்கள். பைலம் இத்தியும் உலக விதாலிக்க, அந்த இஸ்லாத்திற்கு நீங்கள் கொடுக்குகின்ற அழைப்புக்கு அவர்கள் பதில் சொல்லிவிட்டால், அதாவது வழிபட்டு விட்டால், வழிபடாது இருந்து விட்டால், போய் காத்திலும் அவரிடத்திலே போர் செய்யுங்கள். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இஸ்லாத்தின் மீது அவர்களுக்கு அழைப்பு கொடுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவரிடத்திலே போரிடுங்கள். ஃபவல்லாஹி அன் யஹ்யல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருல்லக மின் ஹுமரின் நஹமி, அலியே, அல்லாஹ் என்று சத்தியமாக சொல்கிறேன், அவர்களிலே ஒரே ஒருவர் உங்களது அழைப்புக்கு பதில் சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், செந்நிறமான ஒட்டகைகள் எனக்கு கிடைப்பதை விட அதிக சிறப்புடையதாகும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கோட்டை கொத்தளங்கள் என்ன, அது எனக்கு பெரிதல்ல. அத்தனை பேர்களும் போரிலே கைது செய்யப்பட்டு விட்டால் அத்தனை யூதர்களும் அத்தனை சமூகத்தினர்களும் நமக்கு அடிமையாக வந்து விடுவார்கள், கைதியாக வந்து விடுவார்கள், அது எனக்கு பெரிதல்ல. அதுல இருக்கிற ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், இஸ்லாத்திற்கு வந்து விட்டால் பல நூறு சென்ன ஒட்டகைகள் எனக்கு கிடைப்பதை விட அதிக மகிழ்ச்சியுடையதாக இருக்கும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கம் இங்கே என்னவாக இருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். யாரையும் அடிமைப்படுத்த வேண்டும், யாரையும் தன்னுடைய அதிகாரத்திற்கு கீழே கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கம் ரசூலுல்லாஹிக்கு கிடையாது, இருந்தது கிடையாது. அப்படி இருந்திருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொடுமைகளை, மிகப்பெரிய அநீதங்களை ஏற்படுத்தியவர்களை, அட்டூழியங்களை செய்தவர்களை வாய்ப்பு கிடைக்கிற போது அந்த தண்டனை அவர்களுக்கு கொடுத்திருப்பார்கள் இல்லையா? எத்தனை பேர்களை ரசூலுல்லாஹ் மன்னித்திருக்கிறார்கள்? மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்தவர்களெல்லாம் மன்னித்திருக்கிறார்கள், நம்மளால் மன்னிக்க முடியாது. யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நாள் கணக்கில் வருஷ கணக்கில் நம்ம மனசிலிருந்து அது போக மாட்டாங்குது, நம்முடைய இயல்பு அந்த மாதிரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுமை செய்தவர்கள் கொஞ்ச நஞ்ச கொடுமைகளா செய்தார்கள், அன்றைக்கும் செய்தார்கள், அதற்கு முன்னரும் செய்தார்கள், அதற்கு பின்னரும் செய்தார்கள், இன்றைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னிக்க வேண்டும். என்ன கொடுமைகளை நிகழ்த்தி காட்டிய போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்து விடுகிற அந்த மனோபாவம் தான் இருந்தது. ஏனென்று சொன்னால் இங்கே அவர்களை பழி வாங்க வேண்டும், அவர்களை பழி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் துளி அளவுக்கு கூட ரசூலுல்லாஹிக்கு இருந்ததில்லை. வஹ்ஷி என்ன வேலையை செய்தார்? அவர் அடிமையாக இருந்தார், அடிமையாக இருந்த அவரிடத்திலே வந்து சொல்லப்பட்டது, ரசூலுல்லாஹுடைய சிறிய தந்தை ஹம்சாவை நீ கொன்று விட்டால் உன்னை நான் உரிமை விட்டு விடுகிறேன் என்று ஒருவர் வந்து சொன்னார். அதை கேட்டு தான் உரிமையடைய வேண்டும் என்று ஒரே நோக்கத்திற்காக அவர் போருக்கு வர வேண்டும் என்றெல்லாம் அவருடைய நோக்கம் இருந்ததில்லை. தான் அந்த மனிதனிடத்திலிருந்து உரிமை அடைய வேண்டும், அடிமை தளத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே உஹத் யுத்தத்திற்கு வந்தார். போராடி கர்ஜனை செய்து மிகப்பெரிய, அதாவது கம்பீர தன்மையோடு போராடி கொண்டிருக்கிற ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை குறிவைத்து மறைந்திருந்து, நேரடியாக கூட அவர்களுக்கு முன்னால் போவதற்கு துணிச்சல் இல்லை, மறைந்திருந்து கல்லெடுக்கிலும் மரத்தினுடைய பின்பக்கமாக மறைந்திருந்து அவர் எப்ப நமக்கு முன்னால் வருவார் என்ற வாய்ப்பை சரியாக எதிர்பார்த்து கொண்டிருந்த வாசி, நேராக அவருக்கு நேராக வந்தபோது எதிர்பாராத விதமாக தன்னுடைய ஈட்டியை அவருடைய அடி வயிற்றிலே செலுத்தி அவ்வளவு பெரிய அந்த மலையை கீழே சாய்த்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய துக்கம் ஏற்பட்டது, எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் எவ்வளவு கண்ணீர் விட்டு அழுதார்கள். அவருடைய வீரக்கொலையை எடுத்து துப்பிய இந்தா எவ்வளவு பெரிய கொடூரமான பெண்மணி, பெண்மணி கொஞ்சமும் கூட அந்த மனதில் ஈவிரக்கம் இல்லாத பெண்மணியாக இருந்தார். பின்னால் சஹாபியா பெண்மணியாக ஆகவில்லையா? வாசியுடைய பெயரை கேட்டால் அதெல்லாம் ஒன்று என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் மாறவில்லையா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த வாசி ரசூலுல்லாஹிடத்திலே வந்து தன்னை இஸ்லாத்திலே இணைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னபோது கலிமா சொல்லி கொடுத்து இஸ்லாத்தை சேர்த்துக் கொண்டார்கள். அந்த இந்தா என்ற பெண்மணியை இஸ்லாத்திலே வருகிறேன் என்று வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். தன்னுடைய சிறிய தந்தை இப்படி கொடுமைப்படுத்தியவர்கள் அல்லவா என்று கூட இவர்கள்லாம் இஸ்லாத்தில் வந்து என்ன லாபம் ஏற்பட போகிறது என்றெல்லாம் சிந்திக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இந்த உலகிலே அவர்கள் அனுபவித்த அத்தனை சங்கடங்களும் துக்கங்களும் ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அத்தனையுமே மாய்ந்து போய்விடும், அந்த அளவுக்குள்ள இயல்பு ரசூலுல்லாஹிடத்தில் இருந்தது. இதை புரிந்து கொண்டுதான் உலகத்தினுடைய அத்தனை வரலாற்றாசிரியர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற ஒரு மனிதர் இந்த பூமியிலே பிறக்க முடியாது என்ற தீர்மானத்திற்கு வருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய விழுமையான நோக்கமும் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய தத்துவமும் இப்படிதான் அடங்கியிருக்கிறது. இன்று மனிதர்கள் சாதாரணமாக பேசுகிறது போல, சாதாரணமாக பார்ப்பதை போல அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அபூஜஹலுடைய மரணத்திற்கு பிறகு அந்த தலைமை பொறுப்புக்கு அபூ சுஃபியான் வருகிறார். அபூ சுஃபியானும் கொடுமையான சிந்தனை உள்ளவர். இஸ்லாத்திலே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கிற போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பல சஹாபாக்களை, பல சஹாபிய பெண்மணிகளை மிக கொடூரமாக கொலை செய்தவர், மிகப்பெரிய தீமைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தியவர், மிகப்பெரிய இன்னல்களை கொடுத்தவர். உஹத் யுத்தத்தின் போது அவர்தான் படை நடத்தி வந்திருந்தார். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ மக்கா என்கின்ற அந்த மக்காவை வெற்றி கொள்கிற சமயம் வரையிலும் முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு எதிராகவே செயல்பட்டுக் கொண்டிருந்தவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்து யாருக்குமே தெரியப்படுத்தாமல் மதீனாவில் இருந்து புறப்பட்டு மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி வருகிறார்கள். இந்த செய்தி யாருக்குமே தெரிவிக்கவில்லை, ரகசியமாகவே நடந்தது. மக்காவாசிகள் ஆனால் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள், முஸ்லிம்கள் நம்மின் மீது வந்து விடுவார்கள், எந்த நேரத்திலும் தாக்குதல் தொடுப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள், அஞ்சிக் கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்தாமலேயே மறைமுகமாக வைத்துக் கொண்டு பல்லாயிரம் சஹாபாக்களையும் அழைத்துக் கொண்டு மதீனாவிலிருந்து வருகிறார்கள். வருகிற வந்த இடத்துல ஒரு இடத்துல இரவுல தங்குகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எல்லாருமே அவங்கவுங்க தீ மூட்டிக்கிறீங்கன்னு சொன்னாங்க, வெளிச்சத்துக்காக பாதுகாப்புக்காக. அப்ப இந்த விளக்கு லைட் எல்லாம் கிடையாது, ஒவ்வொருத்தரும் தீ மூட்டி கொண்டார்கள். கிட்டத்தட்ட 10,000 தீப்பந்தங்கள் எரிந்தன. ஊரே வெளிச்சமாக, அவ்வளவு வெளிச்சமாக இருந்தது. ஒன்னு ரெண்டு தீப்பந்தங்கள் அல்ல. அபூ சுஃபியானும் அவரோடு அவருடைய நண்பரும் ரெண்டு பேரும் பேசிக் கொள்கிறார்கள், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் முஸ்லிம்கள் இங்கு வரலாம் என்ற பயத்தோடு அவர்கள் இரவு நேரங்களிலே மக்காவிலிருந்து வெளியிலே வந்து என்ன சூழ்நிலை என்று பார்ப்பதற்காக வேண்டி அப்படி உலாவிட்டு வருவது வழக்கம். இப்படி வருகிற போது அங்கே தீப்பந்தங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, இவங்க வந்து ஒரு சமூகத்தில் ஒரு கூட்டத்தினர் இவங்களாக இருக்கலாம்னு அவருடைய நண்பர் சொன்னார். இல்ல, அவங்க இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்காது, வேற யாரோ வந்திருக்கிறாங்கன்னு இவங்க பேசிக்கிறாங்க. ஆனா முஸ்லிம்கள் என்று இவர்கள் அந்த நேரத்திலும் கூட அந்த சிந்தனை இவர்களுக்கு வரவில்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, நாளைக்கு மக்காவுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. மக்காவுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா முஸ்லிம்கள், முஹாஜிரான முஸ்லிம்கள் எல்லாம் இங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள், சொத்துக்களையும் குடும்பத்தையும் இங்கே இழந்தவர்கள் எவ்வளவு வெறியோடு வருவாங்க மக்காவுக்குள்ள. இப்படி வந்தானா இவங்களை துவசம் செய்து விடுவார்களே, அழித்து விடுவார்களே என்ற கவலையில பெருமானார் சுல்லாசனுடைய அந்த வெண்மை நிறமான ஒரு கோவேறு கழுதை, அந்த கழுதையை எடுத்துக்கொண்டு அப்பாஸ் ரலியல்லாஹு இரவிலே வருகிறார்கள் மக்காவுக்கு. மக்காவை நோக்கி போய் நம்ம அவங்கள்ட்ட விஷயத்தை சொல்லுவோம், ரசூலுல்லாஹ் நாளைக்கு வந்துருவாங்க மக்காவுக்குள்ள, அதுக்கு முன்னதாகவே நீங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் இடத்துல போய் சரண் அடைஞ்சிருங்க, அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நினைச்சுக்கிட்டு நல்ல எண்ணத்தோட அப்பாஸ் ரலியல்லாஹு வர்றாங்க. வந்து பார்த்தானே இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டு இருக்காங்க. அபூ சுஃபியானுடைய நண்பர் பேசிக்கொண்டிருக்கிற செய்தியை அந்த இருட்டு அந்த அந்த இடத்துல இந்த குரலை கேட்ட உடனே அபூ சுஃபியான் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு விளங்கி கொண்டார்கள். அபூ சுஃபியானுடைய புனை பெயரை சொல்லி அழைத்தார்கள். அழைப்பது அப்பாஸ் ரலியல்லாஹு தான் என்பது அபூ சுஃபியானுக்கும் தெரிந்து விட்டது. அபுல் ஃபதல் என்று அவர்களுடைய புனை பெயரை சொல்லி அழைத்தார்கள். அப்பதான் செய்தியை சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய படை பரிவாரங்களோடு இந்த இடத்துல வந்து தங்கியிருக்கிறார்கள், நாளை காலையில மக்காவுக்குள்ளே நுழைந்து விடுவார்கள், நீங்க போய் மக்காவாசிகளிடத்திலே சொல்லிவிடுங்கள், யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ரசூலுல்லாஹி இடத்துல வந்து சரணடைந்து விடட்டும், நாளைக்கு நிலைமை எப்படி என்று சொல்ல முடியாது, நான் உங்களின் மீது நல்ல அபிப்பிராயம் கொண்ட காரணத்தினால் நான் இதை வந்து சொல்கிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அபூ சுஃபியானை அழைத்தார்கள், நீங்க வாங்க நாம ரசூலுல்லாஹ் இடத்துல போலாம் அப்படின்னு சொல்லி. அபூ சுஃபியானுக்கு வேற வழியே இல்லை, அப்போ தன்னுடைய நண்பரை மக்காவுக்கு அனுப்பிவிட்டு அவர் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அந்த கோவேர்கள் இதில் உட்கார்ந்து கொண்டு முஸ்லிம்கள் இருக்கிற பகுதிக்கு அவர்களோடு வந்தார்கள். வருகிற போது அங்கே இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் இவர் யார் இவர் யாருன்னு கேட்கிறாங்க. சில பேர் சொல்றாங்க அபூ சுஃபியான் நிறைய பேருக்கு தெரியாது, சில பேர் அப்பாஸ் ரலியல்லாஹு வழங்கி வச்சவங்க சொன்னாங்க இவங்க ரசூலுல்லாஹுடைய சிறிய தந்தை, இந்த பாருங்க ரசூலுல்லாஹுடைய வாகனத்தில் தான் போறார், அவர் ரசூலுல்லாஹுக்கு சொந்தமான அந்த வாகனத்தில் தான் போறார் என்று சொல்லிக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு வந்த உடனேயே உமர் ரலியல்லாஹு பார்த்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹுக்கு தெரியுமா இல்லையா, அவங்க மக்காவாசி தானே. அபூ சுஃபியானை பார்த்த உடனேயே கடுமையான ஆத்திரம் கொண்டார்கள். அவங்க பின்னாடியே ரசூலுல்லாஹ் அந்த உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய கூடாரத்திற்குள்ளே வந்தார்கள். வந்துவிட்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், இதோ இந்த அல்லாஹ்வின் விரோதி இப்போது வந்து விட்டான், தனியாக வந்திருக்கிறான், அவன் என்னிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன், எவ்வளவு கொடுமைகளை செய்தவன் இப்போது தனியாக மாட்டியிருக்கிறான், இவனை என்னிடத்தில் ஒப்படையுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் அனுமதிக்க மாட்டேன், நான் அடைக்கலம் கொடுத்து இவரை அழைத்து வந்திருக்கிறேன், இவருக்கு எந்த தீங்கும் இங்கே ஏற்படக்கூடாது என்று சொல்லி அபூ சுஃபியானுடைய அந்த தலையை தன்னுடைய மார்பகத்தோடு அணைத்துக் கொண்டார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேர்களும் தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப வந்து அப்பாஸ் ரலியல்லாஹு திருப்பி கேட்கிறாங்க, உன்னுடைய அதி கூட்டத்தை சேர்ந்த உமர் ரலியல்லாஹு அதி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், அதி கோத்திரத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தரை இந்த மாதிரி வந்தாங்கன்னா
நீ கொள்றதுக்கு உனக்கு மனசு வருமா அப்படின்னு உமர் அல்லாஹ் பார்த்து கேட்கிறாங்க. உமர் அல்லாஹ் பதில் சொல்றாங்க, யாராக இருந்தாலும் நான் கொன்று விடுவேன் என்று சொல்லிவிட்டு, அப்பாஸ் அல்லாஹ்வே நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், உங்களின் மீது நான் அதிக மதிப்பு வைத்திருக்கிறேன், அதிக அன்பு வைத்திருக்கிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், என்னுடைய தந்தை ஹத்தாப் அவர்கள் இஸ்லாத்திலே வருவதை விட நீங்கள் இஸ்லாத்திலே வருவதை நான் அதிக நேசித்திருக்கிறேன், ஆசைப்பட்டிருக்கிறேன். காரணம், என்னுடைய தந்தை இஸ்லாத்திற்கு வருவதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சந்தோஷப்படுவார்களோ, அதைவிட நீங்கள் இஸ்லாத்திலே வருவதால் ரசூலுல்லாஹிக்கு சந்தோஷம் உண்டாகும். எனவே நான் உங்களை நீங்கள் இஸ்லாத்திலே வருவதை அவ்வளவு பிரியப்பட்டிருக்கிறேன், இந்த விஷயத்திலே நீங்கள் விலகிவிடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே இவரை கூட்டு நீங்க உங்க கூடாரத்துக்கு போங்க, நாளைக்கு காலையில கூட்டு வாங்க பேசிக்கலாம்னு சொல்றாங்க. மறுநாள் காலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அபூ சுஃபியான் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது, அபூ சுஃபியானை பார்த்து கேட்டார்கள், அபூ சுஃபியானே, இன்னுமா உங்களுக்கு நேரம் வரவில்லை? அல்லாஹு தஆலா ஒருவன் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வணங்குவதற்கு வேறு யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொள்கிற சந்தர்ப்பம் இன்னுமா உங்களுக்கு வரவில்லை? அல்லாஹுடைய திருத்தூதராக அவனால் அனுப்பப்பட்ட நபியாக நான் இருக்கிறேன் என்று ஏற்றுக்கொள்கிற நிலை உங்களுக்கு இன்னுமா வரவில்லை என்று கேட்டார்கள் அபூ சுஃபியானை பார்த்து. அபூ சுஃபியான் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹு தஆலாவை அன்றி ஒரு கடவுள் இருந்திருந்தால் என்னை இங்கு காப்பாற்றி இருப்பான், நான் இதுவரையிலும் அப்படித்தான் நம்பியிருந்தேன். ஆனால் நீங்கள் ரொம்ப கண்ணியமானவர், ரொம்ப பொறுமையாளி, என்னுடைய விஷயத்திலே இவ்வளவு தாராளமாக நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பழி தீர்க்க வேண்டும் இருந்தால் அதை விடவா ஒரு சந்தர்ப்பம் வேண்டும், அவரை கருவறுக்க வேண்டும் என்றிருந்தால் அதைவிடவா ஒரு சந்தர்ப்பம் வேண்டும். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயுள் காலம் முழுவதும் அப்படி ஒரு மனிதனையும் அப்படி நினைத்தது கிடையாது. அவர் இஸ்லாத்திலே வந்தார், இஸ்லாத்திலே வந்த பிறகு அவரிடத்திலே சொல்லி அனுப்பினார்கள், போய் மக்களை நீங்க காப்பாத்துங்க, மக்கா நகரத்தில் இருக்கிற மக்களை காப்பாற்றுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சுஃபியானிடத்திலே சொல்லிக் கொடுத்தார்கள், நாங்கள் காலையிலே அங்க இன்னும் கொஞ்ச நேரத்திலே மக்காவுக்குள்ளே நுழைவோம், எங்களை எதிர்த்து யாரும் ஆயுதம் ஏந்தி வரக்கூடாது, யாரெல்லாம் அவங்களுடைய வீடுகளிலே தாளிட்டுக் கொண்டார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும், யாரெல்லாம் காபத்துல்லாவிலே போய் உள்ளே நுழைந்து கொண்டார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும், அபூ சுஃபியானை யாரெல்லாம் உங்களுடைய வீட்டிலே வந்து நுழைந்து கொண்டார்களோ அவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பினாங்க. அபூ சுஃபியான் அவர்கள் தெரு முழுவதும் போய் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு இந்த மாதிரி அறிவிப்பு செய்திருக்கிறாங்க, அதனால வீடுகளிலே நுழைந்து கொள்ளுங்கள், காபத்துல்லாவிற்குள்ளே நுழைந்து கொள்ளுங்கள், உங்களே வீடு இல்லாதவர்கள், காபத்துல்லாவுக்குள்ளே நுழைய முடியாதவர்கள் என்னுடைய வீட்டிலே வந்து நுழைந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை மக்களையும் அங்கு காப்பாற்றினார்கள். காபத்துல்லாவுக்குள்ளே வந்து அதனுடைய சிலைகள் எல்லாம் அகற்றி அதை சுத்தப்படுத்தி விட்டு அங்கே இரண்டக்கால் தொழுகை நிறைவேற்றி விட்டு அத்தனை மக்களை வெளியிலே வர சொன்னார்கள், வாருங்கள், இன்றைய தினம் உங்கள் அத்தனை பேர்களையும் நல்ல விதமாக நடத்துவேன், யாரையும் பழிதீர்க்க மாட்டேன், யாரையும் பழிதீர்க்குகின்ற நோக்கம் எனக்கு கிடையாது. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தேடி தன்னுடைய சகோதரர்கள் வந்தபோது அவர்களை கண்ணியம் அளித்து அவர்களுக்கு உபகாரம் செய்தாரோ, அதுபோல நானும் உங்களிடத்தில் நடந்து கொள்வேன், உங்களை யாரும் என்று பிடிக்கப்படாது, உங்களை தண்டிக்கப்படாது அப்படின்னு பொது அறிவிப்பு செய்தார்கள். அதற்கு பிறகுதான் மக்காவில் இருக்கிற அத்தனை விரோதிகளும் அத்தனை குறைசிகளும் பெருமானார் சல்லாசனுக்கு முன்னால் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மிகப்பெரும் அற்புதமான காட்சியாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த நோக்கமும் அந்த லட்சியமும் இப்படித்தான் இருந்தது. யாரையும் இங்கே நாடு பிடிக்க வேண்டும் என்பதோ, அரசியலில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதோ, அல்லது வேறு வகையான நோக்கமோ ரசூலுல்லாஹுடைய துன்யாவுடைய எந்த நோக்கமும் இருந்ததில்லை. ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதன் மூலம் மிகப்பெரிய அதிக மகிழ்ச்சி அடையக்கூடிய சந்தோஷம் ரசூலுல்லாஹிடத்தில் இருந்தது. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், பல அல்லாஹ் கபாஹு நஃப்ஸகல ஆசாரி இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் யாசபா, மனிதர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால் அதன் காரணமாக, அதனால் ஏற்படுகிற கவலையின் காரணமாக நீங்கள் உங்களையே அழித்துக் கொள்வீர்கள் போல் இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்கிறார். அவ்வளவு கவலை ரசூலுல்லாஹ்வுக்கு. ஒரு நாள் இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராண்டாவில் வீட்டில் அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, என்ன தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் வரல, என்ன காரணம், ஏதாவது உடம்பு சரியில்லையா என்னன்னு விசாரிக்கிறாங்க. இல்லை இல்லை, இந்த மனிதர்கள் இஸ்லாத்திலே வராமல் இருக்கிறார்களே, நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்களே, அதை பற்றி தான் எனக்கு கவலையாக இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனித சமுதாயம் முழுவதும் சிறந்த சமூகமாக நரகத்திற்கு போகாமல் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கமாக இருந்தது.
அதை பின்பற்றி நாமும் அப்படி நினைப்போம். எல்லா மனிதர்களுக்கும் இஸ்லாம் கிடைக்க வேண்டும், எல்லா மனிதர்களுக்கும் ஈமான் கிடைக்க வேண்டும், எல்லாருமே இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் இஸ்லாத்திற்கு ஏற்படுகிற அந்த எதிர்மறையான ஒரு போக்கு நீங்க வேண்டும். இந்த உலகிலே, இந்த நாம் நாடு வாழுகின்ற இந்த நாட்டிலே யாரெல்லாம் எதிரிகளாக தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்களோ அத்தனை பேர்களும் இஸ்லாத்திலே வந்துவிட்டால் இந்த நாடு எப்படி மாறிவிடும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் குறிச்சிருக்கிறது. எனவே அதற்காக பிரார்த்திப்போம், அந்த மாதிரி ஆசை வைப்போம். அதை விட்டுவிட்டு அவர்கள் வந்து விட்டார்களே அப்படின்னு சொல்லி அதற்காக வேண்டி நாம் ஆக்கிரோசப்படுவதோ தேவையற்ற முறைகளிலே நம்முடைய உணர்ச்சிகளை வீணடித்துக் கொள்வதோ கூடாது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு பொறுமையாக இருப்போம். அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களுக்கு நிச்சயம் வெற்றியை தருவார் என்பதை நாம் நினைவில் வைத்து வல்ல ரஹ்மான் நேரிய வழியின் பக்கம் அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் பாதையை திறந்து விடுவானாக. இஸ்லாத்தினுடைய விழுமியமான தத்துவங்களை அவர்கள் உணர்ந்து அதன்படி இஸ்லாத்தினுடைய அந்த எதிர்ப்புணர்வை தங்களுக்கு மாற்றிக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்க முடிய அல்லாஹ் அவர்களுக்கு நல்வழி காட்டுவானாக என்று கேட்டேன். இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஃபிரதாவான் அஹமதுல்லா இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல்